தென்றல் பிப்ரவரி 2013 இதழில் எழுத்தாளர் சிறுகதை விக்ரமன் அவர்கள் எழுதியுள்ளது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தலசயன பெருமாள் கோவிலுக்கு, மாணிக்க வீணை நாவலிலிருந்து ஒரு பகுதி. காம்போஜத்திலிருந்து கப்பலில் பல்லவ நாட்டிற்கு வருகிறார் ஒரு பெரியவர். உடன் சைலேந்திரி என்ற பெண்ணும் வருகிறாள். சமையல் உதவியாளாக வருகிறான் நரேந்திரன் என்னும் இளைஞன். அவர்கள் பயணித்த கப்பல் மல்லை துறைமுகத்தை நெருங்குகிறது. இனி அத்தியாயம் 2. கடல் மல்லை துறையில் இறங்கியவுடன் சுற்றுமுற்றும் பார்த்த சைலேந்திரிக்கு தனக்கு ஏற்பட்டது வியப்பா அதிர்ச்சியா என்பது புரியவில்லை. மரக்கலத்திலிருந்து பார்த்தபோது நிழலுருவமாக தெரிந்த தலசயன கோயில் அவர்கள் கரையிறங்கிய இடத்திலிருந்து சற்று தொலைவில் இருந்தது. பரதவர்கள் வாழும் குடிசைகளும் பண்டங்களை சேமித்து வைக்கும் பெரிய கல் கட்டடங்களையும் தாண்டி நகரத்திற்குள் நுழைந்த உடனேயே மாமல்லையின் வளமும் செழிப்பும் பல வகைகளில் தென்பட்டன. சாலையில் புத்தாடை அணிந்து பெண்களும் ஆண்களும் மகிழ்ச்சியுடன் பேசியவாறு சென்று கொண்டிருந்தனர். பெண்கள் விலையுயர்ந்த ஆபரணங்களை பூண்டிருந்தனர். சிலருடைய பாதங்களை தங்கச் சிலம்புகள் அணி செய்தன. மயில் தோகை போன்ற நீண்ட கூந்தலை உடைய பெண்களையும் ஆடவர்களுடன் கைகோர்த்து பேசிச் செல்வதையும் பார்க்க பார்க்க சைலேந்திரிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தவாறு மெல்ல நடந்தாள். மரக்கலத்திலிருந்து இறக்கப்பட்ட பண்டங்களை சுமந்து இரட்டை மாட்டு வண்டிகளும் குதிரைகள் பூட்டப்பட்ட இழுக்கும் வண்டிகளும் சாலையில் சென்றன. யானைகள் அசைந்தாடி சென்றன. வெள்ளை குதிரைகள் மீது வீரர்கள் அமர்ந்து ரிஷப கொடியை ஏந்தி விரைந்து சென்றனர். பெரியவரும் சைலேந்திரியும் நடக்க அவர்கள் கொண்டு வந்த பண்டங்களை சுமந்து கொண்டு பணியாள் ஒருவன் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். சைலேந்திரி, உன் வீணையை அவனிடம் கொடுக்காமல் நீயே எடுத்து வருகிறாயே, கைகள் நோகாவா என்று பெரியவர் கேட்டார். மிகவும் பயபக்தியுடன் எடுத்து வர வேண்டிய பூசை பெட்டியை கூட நான் சுமை தூக்குபவனிடம் கொடுத்திருக்கிறேன் என்றார். நீங்கள் பூசிக்கும் தேவியை விட இந்த வீணையை நான் மிக பயபக்தியுடன் வணங்குகிறேன். நான் வேறு, கலை வேறு இல்லை. நானே தூக்கி வருவதுதான் மரியாதை. இதில் எந்தவித துன்பமும் இல்லை என்றாள் சைலேந்திரி வீணையை குழந்தையைப் போல் அணைத்தவாறு. அவள் களைத்திருந்தால் மரக்கலம் மாமல்லை கரையை அடையப் போகிறது என்பதை அறிந்த முதல் நாளிலிருந்தே பயணிகள் பரபரப்புடன் தங்கள் பொருள்களை எடுத்து வைத்துக் கொள்ளத் தொடங்கினர். பயணிகளுக்கு உணவு கொடுப்பதும் நிறுத்தப்பட்டது. நரேந்திரன் மேலாடை கொண்டு மறைத்தவாறு ஒரு பாத்திரத்தில் கஞ்சி கொண்டு வந்தான். பொழுது நன்றாக புலர்ந்து விட்டது. பெரியவரே, இன்று தேவி பூசை இல்லையா? நரேந்திரா, உன்னைத்தான் எதிர்பார்த்திருந்தேன். பூசை பாத்திரங்கள், தேவியின் சிலை எல்லாம் பெட்டிக்குள் வைத்து பூட்டிவிட்டேன். மிகவும் கவனமாக அவற்றை நான் கொண்டு செல்ல வேண்டும் என்றார். மேலாடை கொண்டு மறைத்திருந்த பாத்திரத்தை வெளியே எடுத்தான் நரேந்திரன். ஆவி பறக்கும் கஞ்சி. இதோ கஞ்சி, அருந்துங்கள். இனி இந்த கப்பலில் குடிக்கக்கூட தண்ணீர் கிடையாது. மற்றவருக்கு தெரியாமல் இதை எடுத்து வந்தேன் என்று கூறி அந்த பாத்திரத்தை சைலேந்திரியிடம் நீட்டினான். பெரியவருக்கு சற்று எரிச்சல்தான். தன்னிடம் தராமல் அவளிடம் கொடுக்கிறான், மரியாதை தெரியாதவன் என்று முணுமுணுத்துக் கொண்டார். நொய்கஞ்சி, ஆஹா, தேவ அமுதம் போல் இருக்கிறது என்றாள் சைலேந்திரி ஒரு வாய் பருகியபடி. பசி வேளையில் எல்லாம் அமுதம்தான். பெரியவர் அவனை எரிச்சலுடன் நோக்கினார். அவள் அவனை நேருக்கு நேர் பார்த்து பேசுவது இதுவே முதல் தடவை. விழிகளும் இதழ்களும் மெல்ல நகைத்து கொண்டன. சைலேந்திரி, மீண்டும் உன்னுடன் பேச வாய்ப்பு கிடைக்குமா என்ற ஆவல் அவனிடமும் எழுந்தது. கரை இறங்கியவுடன் மாமல்லையில் தங்கி பிறகு உங்கள் ஊருக்கு செல்லப் போகிறீர்களா? நரேந்திரன் பெரியவரை பார்த்து கேட்டான். அந்த கேள்விக்கு விடை கிடைத்தால் அவர்களை பற்றி பல செய்திகளை அறியலாம். சைலேந்திரி பருகிவிட்டு மீதியை பெரியவரிடம் கொடுத்தாள். நரேந்திரன் கேட்ட கேள்விக்கு சைலேந்திரியே விடை கூறினாள். அவனுடன் ஏதாவது பேச வேண்டும், நல்ல வாய்ப்பு. இவ்வளவு நாள்கள் அவள் அவனை அலட்சியப்படுத்தியது உண்மைதான். ஒரு நாள் கூட தாமதிக்காமல் காஞ்சிபுரம் செல்ல வேண்டும் என்பதுதான் என் திட்டம் என்றாள் சைலேந்திரி. காஞ்சிபுரத்தில் உங்களுக்கு உறவினர்கள் யாராவது இருக்கிறார்களா? இருந்தார்கள், இப்போது இருக்கிறார்களா என்று தெரியாது. முகவரி ஒன்றை என் தாய் கொடுத்துள்ளாள். அவர்கள் இருவருடைய உரையாடல் தொடர்வதை கேட்க சகிக்காத பெரியவர், இல்லை இல்லை, எங்கள் திட்டமே வேறு என்று கூறி கஞ்சி பாத்திரத்தை அவனிடம் நீட்டி, தேவ அமுதம் போல் இருக்கிறது, இன்னும் இருந்தால் பருகலாம் என்றார். பசி வேளையில் எல்லாம் அமுதம்தான் என்றாள் சைலேந்திரி மெல்ல நகைத்தவாறு. நரேந்திரன் சிரித்திருக்க கூடாது. பசிக்கு கஞ்சி கொடுத்தானே என்று நன்றி கூட இல்லாமல் பெரியவர் கடுமையாக நோக்கினார். நங்கூரம் பாய்ச்ச, அதோ ஆட்கள் வந்துவிட்டார்கள், இனி நான் இங்கே தாமதிக்க கூடாது என்றான் நரேந்திரன். நீங்கள் எல்லாம் உடனே கரையிறங்கி விடுவீர்கள், நான் கரைக்கு வர 2 நாள்களாவது ஆகும் என்றான் நரேந்திரன் சைலேந்திரியை நோக்கியவாறு. கலத்தின் அடித்தளத்திலுள்ள சமையல் கூடத்திற்கு அவன் சென்று விட்டான். நரேந்திரன் செல்வதை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். கீழ்த்தளம் செல்லும் படிக்கட்டுகளில் இறங்கும் முன்பு அவன் ஒருமுறை திரும்பி பார்த்தான். அவள் தன்னை பார்த்தவாறு நிற்கிறாள் என்பது அவனுக்கு ஒரு சுக அனுபவமாக இருந்தது. அவன் திரும்பி பார்ப்பான் என்று நினைத்தாள். அப்படியே நடந்தது. பாய்களை இறக்கி சுருட்டி கட்ட முயல்பவர்களும் பெரும் இறைச்சலுடன் நங்கூரத்தை கடலில் பாய்ச்ச முயல்பவர்களுமாக மேல்தளத்தின் கலத்தின் அத்தனை பணியாளர்களும் கூடிவிட்டனர். மரக்கலத்திலிருந்து சிறு படகில் இறங்கினார்கள். படகு கரையை அடைந்து அவர்கள் கொண்டு வந்த பொருள்களை கரையில் சேர்த்தது. சிலரது உறவினர்கள் அவரவர்களது பொருள்களை சுமந்து செல்ல இளைஞன் ஒருவன் வந்தான். தலசைன கோயிலுக்கு செல்ல வேண்டும் என்றார் பெரியவர் சுமைகளை சுமந்து வருபவனை நோக்கி. இந்த வழியேதான் செல்ல வேண்டும் என்றான் சுமை தூக்கி. அதிக தொலைவோ? கப்பலிலிருந்து பார்த்தபோது கோயிலின் அருகே கரையிறங்கப் போகிறோம் என்று தோன்றியது என்றார் பெரியவர். இந்த நாட்டிற்கு புதியவரோ தாங்கள் என்று கேட்டான் சுமை தூக்கி. எதை கொண்டு அப்படி கேட்கிறாய்? கப்பலிலிருந்து இறங்குவோர் நகரத்திற்குள் உடனே செல்ல மாட்டார்கள். கரையருகே வணிகர்கள் விடுதி இருக்கிறது, நானாதேயத்தார் விடுதி இருக்கிறது. அவரவர்களுக்கு விருப்பமான இடத்தில் தங்கி இழைப்பாரித்தான் புறப்படுவார்கள். அதனால் கேட்டேன். எனக்கு தெரியாமல் போய்விட்டது. நீயும் எனக்கு யோசனை சொல்லவில்லை. கடற்கரை அருகே தங்க இடம் இருக்கிறதா என்று சுமை தூக்கியிடம் கேட்டார் பெரியவர். நீங்கள் எங்கே செல்லப் போகிறீர்கள் என்பது எனக்கு எப்படி தெரியும்? பூஞ்சேரிக்கு செல்கிறீர்கள் என்று எண்ணினேன். கூண்டு வண்டி ஒன்றை ஏற்பாடு செய்து விடலாம் என்று நினைத்தேன். பூஞ்சேரியா? அங்கே நாங்கள் செல்லக்கூடும் என்று நீ நினைக்க காரணம் என்ன என்று பெரியவர் கேட்டார். தலை சுமையின் பாரம் அழுத்த அவன் பேச முடியாமல் திணறுகிறான். நீங்கள் அவனிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்கிறீர்கள். காஞ்சிபுரம் செல்ல வழி கேட்காமல் வேறு ஏதோ கேட்டு அவனை தொல்லைப்படுத்துகிறீர்கள் என்றாள் சைலேந்திரி. நாம் இப்போது காஞ்சிபுரம் செல்ல போவதில்லை. மாமல்லபுரத்தில் சிலரை சந்திக்க வேண்டும் என்றார் பெரியவர். என்னிடம் சொல்லவில்லையே. என் தாய் தங்களிடம் சொல்லி அனுப்பியபடி செய்யுங்கள். திட்டத்தை மாற்றாதீர்கள் என்றார் சைலேந்திரி சற்று கடுமையாக. ஆனால் மெதுவாக அவர்களிடையே பிணக்கு இருப்பதை சுமையாளிடம் புலப்படுத்த விரும்பாமல், சைலேந்திரி, பல்லவ நாட்டிற்கு வந்துவிட்டோம். இங்கு நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும். உன் அம்மா என்ன சொல்லியிருக்கிறாள் நினைவிருக்கிறதா? சைலேந்திரி, பெரியவர் உன் பாட்டனாரைப் போல நீ புதிய இடத்திற்கு செல்கிறாய். புதிய இடம் மட்டுமன்று புதிய நாடு என்று சொன்னதை மறந்து விட்டாயா? சைலேந்திரி மறக்கவில்லை. விழிகளில் நீர்மல்க பிரியா விடை கொடுத்து தன் தாய் கூறிய அறிவுரைகளை அவள் மறக்கவில்லை. ஆரத்தழுவி உச்சி முகர்ந்து முதுகை அன்புடன் வருடிய போது ஒரு சுட்டு கண்ணீர் தன் கன்னத்தில் வீழ்ந்ததை அவள் மறக்கவில்லை. அந்த கணத்தை, தாய் பாசத்தின் பிரதிபலிப்பாக அமைந்த அந்த கணத்தை, தாயை பிரிந்து பல்லவ நாட்டிற்கு சென்றுதான் ஆக வேண்டுமா என்று கூட ஒரு கணம் எண்ணினாள். அம்மா, உன்னை விட்டு பிரிந்து கண்காணாத நாட்டில் நான் எப்படி அம்மா இருப்பேன்? இந்த பயணம் தேவைதானா என்று கேட்டு விம்மினாள். தான் கண் கலங்குவதால் தான் தன் மகள் சைலேந்திரி உணர்ச்சி மிகுதியால் பிரிவாற்றாமையால் வருந்துகிறாள் என்று எண்ணிய சைலேந்திரியின் தாய் தன் விழிநீரை துடைத்து கொண்டு பாசத்தை அடக்கிக் கொண்டு, என் அறிவுதான் மங்கிவிட்டது என்றால் உன் கலைத்தாகவும் வற்றிவிட்டதா? மகளே, இந்த நாட்டில் உன் கலைப்புலமையை வளர்க்க தகுந்த கலைஞர்கள் இல்லை. வீணை வாசிப்பதில் மிகுந்த திறமை பெறுவதற்காக மட்டுமா பல்லவ நாட்டிற்கு செல்கிறாய்? மற்றொரு முக்கிய செய்தியை உன்னிடம் நான் தெரிவித்ததை அதற்குள் மறந்துவிட்டாயா என்று கேட்டாள். முன்பிருந்த துயரம் தாயின் குரலில் இல்லை, உறுதி இருந்தது. தாயின் குரல் அவளுக்கு புத்துணர்வை அளித்தது. கலை மேதையாவதற்கு மட்டும் பல்லவ நாட்டிற்கு செல்லவில்லை. அதைவிட மிக முக்கியமான செய்தி ஒன்றை தாய் சொல்லியிருக்கிறாள். அதை நிறைவேற்றி ஆக வேண்டும். என்ன செய்தி? தன் தந்தையை எப்படியாவது கண்டுபிடித்தாக வேண்டும். அது பெரியவருக்கு தெரியும். அதனால் பெரியவர் சொல்லை அவளால் தட்ட முடியவில்லை. சரி பாட்டா என்று தலையசைத்து, போகும் இடத்தை அவனிடம் சொல்லுங்கள். இனியும் தாமதப்படுத்த வேண்டாம் என்றாள். பெரியவர் வெற்றி பெருமிதத்தில், தலசயன பெருமாள் கோயில் அருகே செல்ல வேண்டும் என்றார். பெரியவரே, அவ்வளவு தொலைவு என்னால் சுமந்தபடி நடக்க முடியாது. உங்களுக்கு ஒரு குதிரையும் உங்கள் பெயர்த்திக்கு சிவிகையும் ஏற்பாடு செய்து தருகிறேன் என்றார் சுமைக்கூலி. அதெல்லாம் வேண்டாம். பார்த்தால் இளம் வயதினாக இருக்கிறாய். எங்கள் பொருள்கள் அப்படி ஒரு கனமா? சுமப்பது சிரமா என்று கோபமாக பேசினார். சாலையின் ஓரம் நின்று விவாதித்துக் கொண்டிருக்கும் போது வெண்புறவியின் மீது அமர்ந்த நடுத்தர வயதுடையவன் அவர்களை மிக அருகே கடந்து சென்றான். சிறிது தொலைவு சென்றவன் மீண்டும் திரும்பி வந்து, காம்போஜித்திலிருந்துதானே வருகிறீர்கள் என்று கேட்டான். பெரியவரை பார்த்து கொண்டிருக்கும் போதே அவனுடைய பொல்லாத விழிகள் அருகே நின்ற சைலேந்திரியை விழுங்கிவிட தவறவில்லை. சைலேந்திரி அவனை பார்க்க விரும்பாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். காம்போஜித்திலிருந்து நாங்கள் வருகிறோம் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரியவர் வியப்புடன் கேட்டார். குதிரை வீரன் சிரித்தான். அந்த சிரிப்பில் கபடம் நிறைந்திருப்பதாக சைலேந்திரிக்கு தோன்றியது. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.